2018 ஜூலை மாத தென்றலிதழில் பாசூர் ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மகான்களின் அவதாரங்கள் நிகழ்வது மானுடரை மாயை தலை நின்று விடுவிக்கவும் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவவும் தான். இவர்களுள் சாதாரண மனிதர்கள் போலவே தோன்றி பக்குவம் வந்ததும் ஆன்ம ஒளி பெற்று உயர்ந்து மக்களுக்கு நல்வாழ்வு காட்டியவர் பலர். அம்மகான்களுள் ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளும் ஒருவர். சன்னியாசியின் ஆசி. திண்டுக்கலை அடுத்த பன்றிமலையில் வாழ்ந்து வந்தனர் ஆறுமுகம் பிள்ளை அங்கம்மாள் தம்பதியினர். ஆறுமுகம் பிள்ளை பழனி தண்டாயுதபாணி பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். சித்த மருத்துவம் அறிந்த அவர் விவசாயம் தவிர மருத்துவ தொழிலையும் செய்து வந்தார். தியானத்தின் மூலம் சில அதீத சக்திகளும் அவருக்கு கிடைத்திருந்தன. மனைவியான அங்கம்மாளும் கணவரை போன்றே அன்பும் கருணையும் முருகபக்தியும் கொண்டவராக விளங்கினார். இருவரும் அடிக்கடி புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவார்கள். அதிலும் அறுபடை வீடுகளுக்கு செல்வது என்றால் அவர்களுக்கு மிகவும் விருப்பம். இந்நிலையில் அங்கம்மாள் கருவுற்றார். அவரது பெற்றோர் பிரசவத்துக்கு அவரை தங்கள் சொந்த ஊரான பாலசமுத்திரத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கம்மாள் அங்கிருந்த காலத்தில் ஒரு நாள் காசிலிங்க சுவாமிகள் என்ற சன்னியாசி அவர்கள் வீட்டுக்கு வருகை தந்தார். அவர் அங்கம்மாளின் தந்தையின் நண்பரும் கூட. தெய்வசக்தி மிகுந்த அவர் அங்கம்மாளை கண்டதும் ஆசீர்வதித்து, பெண்ணே, உனக்கு ஒரு தெய்வ குழந்தை பிறக்கப் போகிறது. இறைவனின் பரிபூர்ண ஆசியோடு பிறக்கும் அக்குழந்தை ஓர் அவதார புருடனாக இருப்பான். அவனால் பலருக்கு பல நன்மைகள் விளையப் போகிறது. சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரத்தில் அவன் அவதாரம் நிகழும் என்றார். தெய்வ குழந்தை. சன்னியாசி சொன்னபடியே 1906 சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் தெய்வீக சக்தியின் அவதாரம் நிகழ்ந்தது. குழந்தைக்கு ராமசாமி என்று பெயர் சூட்டினார் பெற்றோர். நீல நிற கண்களும் மிக நீண்ட தலைமுடியும் கொண்டிருந்த அக்குழந்தை தனது பார்வையால் அனைவரையும் கவர்ந்தது. குழந்தை வளர வளர அது ஓர் தெய்வ குழந்தை என்பது தெளிவாயிற்று. குழந்தையின் பாதங்களில் சங்கு, சக்கரம், முருகனுக்குரிய வேல் போன்ற ரேகைகள் காணப்பட்டன. கையிலும் சங்கு, சக்கரம், சூலம் போன்றவை இருந்தன. உடலிலும் சங்கு, சக்கரம் போன்ற சில சின்னங்கள் இருந்தன. அவற்றை கண்ட பெரியோர்கள், இவை தெய்வ அருள் பெற்றவர்களுக்கும் அவதாரங்களுக்கும் தான் இருக்கும் என்று கூறினர். குழந்தை பள்ளி செல்லும் பருவம் வந்தது. ராமசாமி பள்ளியில் சேர்க்கப்பட்டான். அறிவு கூர்மை கொண்டவனாக விளங்கினான். அதனால் அவனை ஆசிரியர், சகமானவர் என எல்லோரும் விரும்பினர். பால லீலைகள். தந்தையைப் போலவே பாம்பு கடி, தேள் கடி போன்றவற்றின் விஷங்களை நீக்கும் ஆற்றலும் பல நோய்களை குணப்படுத்தும் ஆற்றலும் சிறு வயதிலேயே அவனுக்கு அமைந்திருந்தது. விதவிதமான மலர்களின் நறுமணத்தை தன் கையில் வரவழைக்கும் ஆற்றலையும் அவன் பெற்றிருந்தான். அந்த ஆற்றல் அவனுக்கு எப்படி வந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஏன், அவனுக்கே கூட தெரியவில்லை. குடும்பத்தினர் பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று காணாமல் போய்விடுவான். பின்னர் வெகு நேரம் கழித்து திரும்ப வருவான். சில சமயம் அவனது நெற்றியில் திருநீர் இருக்கும், சில சமயம் நாமம் இருக்கும், சில சமயம் அழகான சந்தன பொட்டு வைத்திருப்பான், மற்றொரு சமயம் பெரிய குங்கும பொட்டு இருக்கும். இவற்றை அவன் நெற்றியில் வைப்பது யார், அடிக்கடி எங்கே காணாமல் போகிறான் என்பவற்றை யாராலும் கண்டறிய இயலவில்லை. மெய் தீண்டல் தீட்சை. ஒருமுறை பாலசமுத்திரத்தில் இருந்த விநாயகர் கோயில் குளக்கரையில் ராமசாமி விளையாடி கொண்டிருந்தான். அப்போது அங்கே சாமியார் ஒருவர் வந்தார். வெகு நேரம் ராமசாமியையே உற்று பார்த்து கொண்டிருந்த அவர் அவனை தன்னருகே அழைத்தார். வாயை திறக்க சொன்னார். தன் கைப்பையிலிருந்த விபூதியை சிறிது எடுத்து அவன் நாவில் பூசியவர் தன் கையிலிருந்த சிறிய வேலால் அவன் நாவில் சில மந்திரங்களை எழுதினார். பின் ராமுவின் உடல் முழுவதும் திருநீற்றை அள்ளி அள்ளி பூசினார். அவன் தலைமீது கையை வைத்து ஆசீர்வதித்தார். ராமசாமியின் உடலில் ஏதோ மின்சாரம் பாய்வது போல் இருந்தது. மெய்மறந்து சாமியாரையே வெகு நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் சென்று அவன் தன்னுணர்வு பெற்ற போது சாமியாரை காணவில்லை. அது முதல் ராமசாமிக்கு பல்வேறு சித்துக்கள் வசப்பட்டன. அவன் கைப்பட்ட மணத்துகள்கள் கற்கண்டாயின. பொடி கற்களை கையில் வைத்து மூடித்திறந்தால் அவை மிட்டாய்களாயின. நோயிற்று குழந்தைகள் அவன் பார்வைப்பட்டால் அவன் கையால் திருநீற்றை அள்ளி பூசினால் குணமாகின. அவன் சொல்லும் வாக்கும் பலித்தது. தந்தை முருகபக்தர் என்பதால் ராமசாமிக்கும் முருகன் மீது அளவற்ற பக்தி இருந்தது. நேரம் கிடைக்கும் போது அவன் தந்தையுடன் பழனிக்கு செல்வான். முருகனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பான். ஆலயத்தின் ஓரத்தில் அமர்ந்து கண்மூடி தியானம் செய்வான். இரும்பை காந்தம் இழுப்பது போல முருகனின் அருள் ராமசாமியை ஈர்த்தது. சல்லிச்சாமியார். பழனிக்கு செல்ல முடியாத நாட்களில் உள்ளூர் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவான் ராமசாமி. ஆலயத்தில் அமர்ந்து கண்மூடி முருக மந்திரம் ஜபிப்பதை அவன் வழக்கமாக வைத்திருந்தான். அந்த விநாயகர் ஆலயத்தில் சல்லிச்சாமியார் என்ற சித்தர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாது ஒரு பரதேசி போல் தோற்றமளிப்பார். விடியற்காலையில் எழுந்து கொள்ளும் அவர் நடந்தே பழனிமலைக்கு செல்வார். அங்கு யாத்திரிகளிடம் யாசித்து கிடைக்கும் நாணயங்களை மாலை பாலசமுத்திரத்திற்கு வந்து விநாயகர் கோயில் வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் சிறுவர்களுக்கு கொடுப்பார். அந்த சிறுவர்களுக்கு கொடுப்பதற்காகவே அவர் தினமும் யாசித்து வந்தார். சல்லிக்காசு எனப்படும் அக்கால நாணயத்தை அவர் யாசித்ததால் சல்லி சாமியார் என்றும் சல்லி சித்தர் என்றும் அவர் அழைக்கப்பட்டார். தினந்தோறும் அங்கு வந்து வழிபடும் சிறுவன் ராமசாமி அவரை ஈர்த்தான். என்றாலும் சக சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் அவனுக்கு மட்டும் ஒரு நாள் கூட அவர் காசு கொடுத்ததில்லை. சாமியாரின் செயலை அனுதினமும் கவனித்து வந்த ஆலய குருக்கள் அதற்கான காரணத்தை சாமியாரிடம் கேட்டார். அதற்கு சாமியார், நான் சின்னச்சாமி, ராமசாமியோ பெரிய சாமி, அவனுக்கு போய் எப்படி நான் இதை தருவது, அதனால்தான் கொடுக்கவில்லை என்றார். ராமசாமி ஒரு அவதார புருஷன் என்பதை பொதுவில் முதலில் உணர்ந்து கொண்டவர் சல்லி சாமியார்தான். ராமசாமியின் ஆன்ம வளர்ச்சியை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். மந்திர தீட்சை. ஒருமுறை தனது நண்பர்களுடன் பழனிமலையில் ஏறி கொண்டிருந்தான் ராமசாமி. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற குரல் எங்கும் ஒலித்து கொண்டிருந்தது. அதையும் மீறி வித்தியாசமாக ஒரு குரல் ஒலித்தது. கருங்கல் வீட்டுக்காரா பழனியப்பா என்ற அந்த குரல் காந்தம் போல ராமசாமியை கவர்ந்தது. உடனே அந்த குரலை தேடினான். அடிவாரத்தில் இருந்த விநாயகர் ஆலயத்திலிருந்து அந்த குரல் வருவதை உணர்ந்தவன் அங்கு சென்றான். அங்கு சாது ஒருவர் கண்களை மூடி கருங்கல் வீட்டுக்காரா பழனியப்பா என்ற வார்த்தைகளை மந்திரம் போல் உச்சரித்துக் கொண்டிருந்தார். உள்ளுணர்வு உந்த அவரை தொட்டு வணங்கினான் ராமசாமி. உடன் கண் விழித்த அவர் அடடே பலே பலே என்று சொல்லி அன்போடு அவனை அணைத்து ஆசீர்வதித்து விநாயகர் ஆலயத்துக்கு எதிரே இருந்த மயில் மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றார். அவனை தனது அருகில் அமர்த்தி கொண்டவர் அவனது காதில் ரகசியமாக சில மந்திரங்களை ஊதினார். பின் அவனிடம் ஒரு பானையை கொடுத்து, இந்த பானையை பூஜையில் வைத்து நான் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை 108 நாட்கள் விடாமல் தினமும் சொல்லிவா என்று கூறி ஆசீர்வதித்தார். சட்டி சாமியார் என்று அழைக்கப்பட்ட அந்த சாமியாரின் போதனையே ராமசாமிக்கு குரு உபதேசமானது. அவர் கூறியபடி தினந்தோறும் பூஜை செய்தான். அவனது வாழ்க்கையில் வெகு தீவிர ஆன்மீக மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. விளையாட்டுத்தனம் குறைந்தது. முருகனுக்கு நீண்ட நேரம் பூஜை செய்வதிலும் தனித்தமர்ந்து தியானம் செய்வதிலும் ஆர்வம் அதிகரித்தது. தொடர்ந்த பூஜையின் முடிவில் அன்னை பராசக்தி மற்றும் முருகப்பெருமானின் அருட்காட்சியும் அவருக்கு கிடைத்தது. அது முதல் ராமசாமி முருகப்பெருமானின் தீவிர அடியாராக மாறிப்போனார். ஆச்சாண்டார் மலை பரதேசி. இந்நிலையில் ஆச்சாண்டார் மலை பரதேசி என்பவர் ராமசாமியை சந்தித்து அவருக்கு தீட்சை அளித்தார். தன்னுடைய சீடராகவும் ஆக்கி கொண்டார். அவரிடம் குருகுலமாக அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் ராமசாமி. குருவும் சீடரும் இந்தியா முழுவதும் புனித பயணம் மேற்கொண்டனர். பல ஆண்டு பயணத்திற்கு பின் சீடரை அழைத்து கொண்டு பாலசமுத்திரம் கிராமத்திற்கு வந்த குரு விநாயகர் ஆலயத்தில் அவரை விட்டுவிட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். ஆன்மீக தேடல் கொண்டு இளைஞனாக சென்ற சுவாமிகள் பல்வகை ஆற்றல்களும் இறை அனுபூதியும் பெற்ற தெய்வீக இளைஞனாக திரும்பி வந்திருந்தார். மக்கள் அவரை ஆவலுடன் வந்து தரிசித்து அருள் பெற்று செல்ல ஆரம்பித்தனர். திருமணம். சாந்தமான தோற்றமும் இனிய குரலும் அன்பும் கருணையும் பொழியும் விழிகளுமாக சுவாமிகளின் தோற்றம் அனைவரையும் ஈர்த்தது. சில காலம் பாலசமுத்திரத்தில் வசித்த சுவாமிகள் பின்னர் பெற்றோருடன் பன்றிமலைக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு சில காலம் வசித்தார். தம்மாலான உதவிகளை கிராம மக்களுக்கு செய்து வந்தார். இந்நிலையில் சுவாமிகளுக்கு திருமணம் செய்ய பெற்றோர்கள் முடிவு செய்தனர். பாப்பாத்தியம்மாள் என்ற புனிதவதியுடன் சுவாமிகளுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் என்பது வெறும் உறவிற்காக ஏற்படுவது அல்ல, அது ஆத்மாக்களின் சங்கமம் என்பது சுவாமிகளின் கருத்து. அதற்கேற்ப பாப்பாத்தி அம்மாளும் நடந்து வந்தார். அவர்களுக்கிடையே இருந்த கணவர் மனைவி பந்தம் நாளடைவில் குரு சிஷ்ய உறவானது. சுவாமிகளின் தலையாய சீடராக பாப்பாத்தி அம்மாள் விளங்கினார். பன்றிமலை சுவாமிகள். ராமசாமி பன்றிமலை ஊர்க்காரர் என்பதால் பக்தர்கள் அவரை அன்போடு பன்றிமலை சுவாமிகள் என்று அழைக்க ஆரம்பித்தனர். சுவாமிகள் கன்னிவாடி ஜமீனில் கணக்கு பிள்ளையாக சில காலம் பணியாற்றினார். பின்னர் ரெவின்யூ இன்ஸ்பெக்டராக பணி செய்தார். பின் பன்றிமலை பஞ்சாயத்தின் முதல் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொறுப்புகளின் மூலம் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்தார். தனது ஆன்மீக சமய பணிகளையும் தொடர்ந்து செய்தார். அவர் கண்பட்டால் நோய் நீங்கியது, உடல் குணமானது. நாட்பட்ட சிக்கல்கள் தீர்ந்தன. அதனால் மக்கள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் அவரை தேடி வந்து தரிசித்தனர். காண வரும் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் அவர்கள் வசதிக்காக சுவாமிகள் தனது இருப்பிடத்தை திண்டுக்கல்லுக்கு மாற்றிக்கொண்டார். மக்கள் சேவையே கடவுள் சேவை என்று அறிவித்த சுவாமிகள் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் மன நிம்மதி பெறலாம் என்றும் மகிழ்ச்சியோடு வாழலாம் என்றும் தம்மை நாடி வந்தவர்களுக்கு அறிவுறுத்தினார். திடீரென ஒரு நாள் பன்றிமலை சுவாமிகளின் துணைவியார் இறைவனடி சேர்ந்தார். குல வழக்கப்படி அவரது உடல் எரியூட்டப்பட்டது. அவர் தெய்வீக அருள் பெற்றவர் என்பதற்கு சாட்சியாக புண்ணிய நதிகளில் கரைப்பதற்காக வைத்திருந்த அவரது புனித சாம்பல் மஞ்சளாகவும் குங்குமமாகவும் மாறியிருந்தது. தெய்வீக பணிகள். சில காலம் திண்டுக்கல்லில் வசித்த சுவாமிகள் பின்னர் தனது பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் சென்று வசிக்கலானார். அங்கும் தனது சித்தாற்றல்களால் பலரின் துயர் போக்கினார். பூட்டான் மன்னர் மற்றும் மதகுரு லாமாக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நேபாளம் சென்ற சுவாமிகள் அம்மக்களது அன்பை பெற்றார். பல சாதுக்கள் சுவாமிகளை தேடி வந்து தரிசித்து சென்றனர். மக்கள் பலர் சித்து வேலைகளைக் கண்டு அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினர். ஆனால் மக்கள் தன்னை கொண்டாடுவதை சுவாமிகள் விரும்பவில்லை. நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தான். நான் முருகனின் பக்தன், முருகனின் சேவகன். நான் கடவுள் அல்ல. மக்கள் நலனுக்காக இறைவனிடம் மன்றாடும் ஒரு சாதாரண மக்கள் சேவகன்தான் நான் என்றே அடிக்கடி சொல்வார். தமிழ்நாட்டில் பழனிக்கு அருகே உள்ள தாண்டிக்குடி ஆலயத்தில் முருகனை எழுந்தருளச் செய்த சிறப்புடையவர் ஸ்ரீல ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள். சுவாமிகள் மொரீஷியஸ் தீவிற்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் மலேசியாவிற்கும் இந்து ஆலயத்தை நிர்மாணிப்பதற்கும் நடராஜர் சிலை பிரதிஷ்டைக்காகவும் மாரியம்மன் கோவில் அமைப்பதற்காகவும் சென்று வந்திருக்கிறார். சுவாமிகளின் ஆலோசனைப்படியே அவர் அனுப்பி வைத்த யந்திரங்களை கொண்டே நியூயார்க்கின் முதல் இந்து ஆலயமான வல்லப மகாகணபதி ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பாபிஷேகத்தை ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளே சென்று நடத்தி வைத்தார். அதுபோல பிட்ஸ்பர்க் வெங்கடேஸ்வரர் கோயிலும் இவரது அருள் ஆசியாலேயே அமைந்தது. ஹூஸ்டன் பாலாஜி ஆலயத்திற்கும் புளோரிடாவில் உள்ள சக்தி ஆலயத்திற்கும் அடிக்கல் நாட்டியவர் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள்தான். லண்டன் மாநகரின் புகழ்பெற்ற முருகன் ஆலயத்திற்கும் சுவாமிகள் தன் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார். மகாசமாதி. அன்பே சிவம், அதுவே நிஜம் என்று போதித்து மக்கள் சேவை செய்து வந்த ஸ்ரீல ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் தான் சமாதியாகும் தேதியை முன்னறிவித்தார். அதன்படி 1986 கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி திதி என்று 11 டிசம்பர் 1986 மகாசமாதி அடைந்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவர் வாழ்விடத்தில் அவரது குரு பூஜை விழா ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தியின் சக்தியை பல்லாயிரக்கணக்கானோருக்கு உணர்த்திய சுவாமிகள் என்றும் நினைந்து கொண்டாடத்தக்கவர் என்பதில் ஐயமில்லை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.